மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏலிம் தமிழ் சபையானது ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு தமிழ் ஆராதனையை சிறப்பாக நடத்தி வருகின்றோம். நம்முடைய தாய்மொழியாம் தமிழிலே தேவனை ஆராதிப்பது எவ்வளவு மேன்மையானது! உங்களையும் குடும்பமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையையும் பெற்றுக் கொள்ளும்படி தயவாய் அன்போடு அழைக்கின்றோம். இடம் ஏலிம் கிறிஸ்டியன் சென்டர், 1 மெக்லின் ஸ்ட்ரீட், மவுண்ட் ஆல்பர்ட். மேலதிக விவரங்களுக்கு போதகர் விக்கி விக்னராஜா 0212-274-9856 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே நேரடியாக வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமேன்.
எடுத்து வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:4 இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம்.
நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று.
இந்த நாள் செய்தியின் தலைப்பு மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற தெய்வம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனப்பூர்வமான சிநேகம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து உருவானது. எப்படி சொல்லலாம், தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்காய் தந்தருளி அந்த மனப்பூர்வமான சிநேகத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அன்பின் அடையாளமாய் வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்க மனப்பூர்வமான சிநேகத்தினாலே அவர் இந்த உலகத்தில் வந்த மீட்பின் பணிகளை முடிச்சு பரலோகத்திற்கு எழுந்தருளி போகும் பொழுது சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லி அந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்து இந்த மக்கள் மேல் வைத்திருக்கிற, மனுகுலத்தின் மேல் வைத்திருக்கிற மனப்பூர்வமான சிநேகத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி நம் இருதயத்திற்குள்ளே நிரந்தரமாய் குடியிருக்க வைத்திருக்கிறார். திருத்துவ தெய்வத்தினுடைய மனப்பூர்வமான சிநேகத்துல நம்ம திளைச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் நம்ம செய்கிற பாவங்கள் அக்கிரமங்களுக்கு ஆண்டவர் அண்ணன்னைக்கு கணக்கு தீர்த்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் உயிரோட இருப்போமா என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகித்தபடியினால பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள நிரந்தரமாய் கொடுத்து உங்கள் சீர்கேடுகளை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நமக்கு அவ்வப்பொழுது உணர்த்தி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் சீர்கேடான வழியிலே நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் இருதயத்தில் இருந்து அவனை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார், அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அவனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட 24 மணி நேரமும் 365 நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயமாகிய சிங்காசனத்திலே குடியிருந்து மனசாட்சி என்கிற ரூபத்திலே நம்மோடு ஒவ்வொரு நிமிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மோடு ஒவ்வொரு நிமிடமும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள் என்று ஆண்டவர் ஏன் சொன்னாருன்னா, ஆவியானவரை அவிச்சிட்டேன்னா நம்முடைய மனசாட்சியை சாகடிச்சிட்டேன்னு அர்த்தம். அதன் பிறகு மனிதன் மிருகமாய் மாறிவிடுகிறான். ஒரு மனிதன் என் இயேசுவினுடைய கிருபையினால பிதாவாகிய தேவன் தன்னுடைய கரத்தால பார்த்து பார்த்து வனையப்பட்டவன், எல்லாவற்றையும் வார்த்தையாலே சிருஷ்டித்த என் தேவன், நம்மேல் வைத்திருக்கிற அந்த அநாதி சிநேகத்தினால, நம்மேல வைத்திருக்கிற அந்த மனப்பூர்வமான சிநேகத்தினால பார்த்து பார்த்து தன் கையால வனைந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானம் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், புல் பூண்டுகள் முளைப்பதாக எல்லாம் ஆண்டவர் சொன்னார். ஆனால் மனிதன் உண்டாகட்டும் என்று சொல்லாமல் மனிதனை தன் கையாலே, எப்படி ஒரு குயவன் கையிலே களிமண் இருக்கும் பொழுது அதை அவன் விரும்பினது போல வனைகிறானோ, அதே போல நம்முடைய பரம குயவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பார்த்து வரைஞ்சார். உன்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவர், ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அழகை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் சிநேகித்து, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்துல இப்பொழுது வந்து வாசம் செய்திருக்கிறார். இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆவியானவர் சந்தோஷமா உங்க இருதயத்துல அவர் எழுந்தருளி நிரந்தரமா இருக்கணும். அவர் மட்டும் எடுக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் நம்முடைய நிலைமை எப்படி ஆகும்னா, வேதம் சொல்லுகிறது, சவுலிடமிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்பட்டார், அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான். ஆனால் அதே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான். அப்படின்னா நம்ம பலனும் பலவீனமும் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறதை பொறுத்துதான். உன்னுடைய வாழ்க்கையில நீ நிலைநிற்கிறதும் நீ விழுந்து போகிறதும் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறத பொறுத்ததான். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு எடுக்கப்பட்ட பொழுது அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டானாம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான். இன்னைக்கு பிறகு 120 வயசுல மோசேயுடைய பலன் குன்றவும் இல்லை, கண்கள் மங்கவும் இல்லை. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இருக்கிற எல்லா பலவீன கட்டுகளை கர்த்தர் மாற்றி பரிசுத்த ஆவியானவரிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். சில ஆகாரத்தை சாப்பிட்டா சரீரத்திற்கு பலன் உண்டாகும், ஆனால் உள்ளான மனுஷனுக்கு பலன் வராது. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலனை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலன் இருக்கும், உன்னுடைய சரீரத்திலும் பலன் இருக்கும், உன்னுடைய உலக பிரகாரமான காரியங்களிலும் பலன் இருக்கும். முதல்ல ஆண்டவர் செய்கிற காரியம், உன் சீர்கேடுகளை கர்த்தர் குணமாக்குகிறார். இன்னைக்கு என்னென்ன சீர்கேடுகள் நம்ம அறியாமலே நமக்குள்ள இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற சில பாவங்கள். நம்ம சிலர் என்ன யோசிப்பாங்க, எனக்கு எந்த விதமான இச்சையின் பழக்கங்கள் கிடையாது, இச்சையில நான் விழுறதில்ல, நான் தண்ணி அடிக்கிறதில்ல, நான் சிகரெட் அடிக்கிறதில்ல, நம்ம மக்கள் எல்லாம் இதெல்லாம் தான் பாவம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் நான் விலகி நிக்கிறேன், அதனால நான் ஒரு பரிசுத்தவான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பரிசுத்தவான் நீதிமான்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி சொல்றதே ஒரு பாவம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்ன பொறுத்த வரைக்கும் அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக வசனத்துக்கு முன்னால நீ ஒரு நீதிமானா இருக்கிறியா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்ப நல்ல கவனிங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதிமான் என்று ஒருவன் சொல்லாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இதனாலதான் வசனத்துல இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற சில பாவங்கள். அப்படின்னா நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டே நடக்கிற சில பாவங்கள், அது நம்முடைய சுபாவங்களாகவே மாறி விடுகிறது. சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சில பாவத்தை அதவும் சுபாவம் பா, ஒன்னும் பண்ண முடியாது. பாருங்க, சில நேரங்கள்ல இந்த சுபாவங்கள், நம்மகிட்ட இருக்கிற அந்த கோபங்கள், எதுக்குனாலும் எரிஞ்சு விழுகிற அந்த அனுபவங்கள், அவசர காரியங்கள், நம்மகிட்ட சுபாவம் என்கிற போர்வையிலே பாவமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த சீர்கேடுகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி இன்னைக்கு ஒரு பரிசுத்த அலங்காரமுள்ள மணவாளனாக, மனவாட்டியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு உங்க எல்லா சீர்கேடுகளை மாற்றி, அடுத்து சொல்றாரு, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் சொல்றார். ஆத்மார்த்தமான ஒரு சிநேகம். என் ஆண்டவருக்கு மாயமாலமான அன்பு செலுத்த தெரியாது, அதுக்கு அவசியமும் இல்லை. அவர் எவ்வளவு உங்களை மனப்பூர்வமா சிநேகித்தாருனா, தன் ஜீவனையே உங்களுக்காக கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்கேயும் இயேசுநாதரை அடிச்சு கொன்னுட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சு கொன்னுட்டாங்கன்னு மட்டும் நீங்க சொல்லவே கூடாது. ஏன்னா அவரை ஒருவனாலும் கொல்ல முடியாது. அவர் அந்த மனுக்குலத்தின் மீது வைத்த மனப்பூர்வமான சிநேகத்தினாலே அவர் விரும்பி தன்னுடைய ஆவியை ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தாரே தவிர, அவர்கள் செய்த சதியினால அவர் சாகவே இல்லை. இவர் சாகலேன்னா இவரை காலம் முறிச்சு கொல்லலான்னு வந்தான் ஒருத்தன், ஒரு சேவகன் ஈட்டி எடுத்துட்டு அவர் ஏற்கனவே மரித்திருக்கிறதை கண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு பிறகு அந்த ஆத்திரத்துல என்னடா இவன் காலை முறிச்சு கொன்னுடலாம்னு பார்த்தா அதுக்குள்ளால செத்துட்டானேன்னு சொல்லி ஆத்திரம் பொறுக்க முடியாம தான் கையில இருந்த ஈட்டியால விலாவுல குத்தும் பொழுது கடைசி துளி ரத்தமும் நீரும் வெளியே வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அளவுக்கு தன் ஜீவனை உனக்காக கொடுத்து உன் மேல இருக்கிற அந்த மனப்பூர்வமான சிநேகத்தை ஆண்டவர் நிரூபிச்சிருக்கிறார். அடுத்த அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கினது. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சில சீர்கேடுகளின் நிமித்தம் தேவ கோபாக்கினை உங்கள் மீது இருந்தால், உங்கள் பிள்ளைகள் மீது இருந்தால், அந்த தேவ கோபாக்கினை நிமித்தம் சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருந்தால், கர்த்தர் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்கிட்டு அந்த கோபத்தை உங்களிடமிருந்து எடுத்து போடுகிறார். சில நேரங்கள்ல ஏன் தேவ கோபாக்கினையை நமக்கு தருகிறான்? மனப்பூர்வமாய் நேசிக்கிற தேவன் யான் தன்னுடைய கோபத்தை பிள்ளைங்க மேல காட்டுறாரு அப்படின்னு யோசித்தீங்கன்னா அதுவும் அவருடைய மனப்பூர்வமான சிநேகத்திற்கு அடையாளம். நாம் வாழ்கிற இந்த பூமியில நாம் வாழ்கிற காலங்கள் கொஞ்சம். ஏன் ஆண்டவர் சில நேரத்துல கோபத்தை காட்டுறாருன்னா அதை காமிச்சாதான் சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு உணர்வடைகிறது. ஆண்டவர் அவர்களுக்காக நியமித்திருக்கிற பரலோக மேன்மையை விட்டுறக்கூடாது, அதை கோட்டை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் அப்பப்ப கோபாக்கினைய கொஞ்சம் அப்படி விடுவார். ஏன்னா அது வந்த உடனே தான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு பிடிச்சி மறுபடியும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடுவோம். அது கூட அவருடைய மனப்பூர்வமான சிநேகத்திற்கு தான் அடையாளம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஒரு தகப்பன் எந்த பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறானோ சிநேகிக்கிறானோ, யார மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறானோ அவனை கண்டிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய கண்டிக்கலைன்னா அவன் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறான்னு ஒரு நாளும் நம்மால சொல்ல முடியாது. ஏன்னா இவன் சீர்கட்டு போய் அடுத்தவங்கிட்ட அடியை வாங்கிட்டு வருவான். ஒரு தகப்பன் கண்டிச்சா அடுத்தவங்கிட்ட அடி வாங்காத அளவுக்கு கர்த்தர் அவனை உருவாக்குவார். ஆனா தகப்பன் விட்டுட்டா ஊர்ல உள்ள எல்லாரிடத்திலும் அடி வாங்கிட்டு வந்து நிற்பான். யான் தெரியுமா தகப்பன் அடிக்கிறாரு? யான் தெரியுமா தகப்பன் அவனுக்கு ரெஸ்பெக்டா வச்சிருக்கிறாரு? அப்படி வச்சிருந்தா அவன் எல்லா சீர்கேடுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டு ஊராரால் அவன் புகழப்படுவானே தவிர, ஊராரால் சேர்ந்து அடிக்கிற நிலைமைக்கு ஒரு நாளும் வராது. அவன் அழிகிறது பிதாவினுடைய திட்டம் அல்ல, சித்தம் அல்ல. ஒருவனும் துன்மார்க்கத்திலே அழிவது தேவனுடைய விருப்பம் இல்லை. துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே அழியணும்னு தேவனே திட்டம் வைக்கல, நம்ம எப்படி ஒரு திட்டத்தை அதுல கொண்டு வர முடியும்? ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த துன்மார்க்கத்துல அவன் மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் பரலோக மேன்மை அடையணும்னு கடைசி வரைக்கும் போராடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். லவந்தவர்ல கூட அந்த கள்ளனுக்கு சிலுவையின் பக்கத்துல அறையப்பட்ட ஒரு கள்ளனுக்கு கடைசி நிமிஷத்துல பரலோக மேன்மை கிடைத்தது. அதே போல கடைசி வரைக்கும் உங்களுக்குள் இருந்து எப்படியாவது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிப்பதற்கு உனக்குள் இருந்து கடைசி நிமிஷமும் போராடுகிறவர் பரிசுத்தாவியானவர். ஒரு முறை நீ விட்டுட்டு என்னாலும் ஆண்டவர் விடமாட்டாரு, பரிசுத்தாவியான விடமாட்டார். திருப்பி 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 உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை பரலோகத்துல கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் அவருடைய போராட்டம் உனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு எல்லா சீர்கேடுகளை மாற்றி மனப்பூர்வமாய் ஆண்டவரை சிநேகிக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்வா. திரு பேர் ஆமேன் சொல்ல முடியும். உங்கள் சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பேன், என் கோபம் உங்களை விட்டு நீங்கிற்று. இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் என் பிள்ளைகளுக்கு நீர் மன்னிப்பீரா. உம்முடைய வெளிச்சம் என் பிள்ளைகளுக்குள்ளே பிரகாசிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீர் சொன்னது போல உம்மை நேசித்து உம்மை சிநேகித்து உம்முடைய சிநேகத்திற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் மாறும். உம்முடைய பார்வைக்கு அருமையானவைகளை செய்து உம்முடைய மனப்பூர்வமான சிநேகத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளவும் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இவர்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை ஐஸ்வர்ய சமரராய கர்த்தர் கொடுத்து எல்லா தரித்திரத்தின் ஆவிகளை வெளியேற்றி ஐஸ்வர்ய சமணர்களாய் என் பிள்ளைகளை மாற்று. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, யாரிடத்திலும் கை ஏந்த கூடாது. தேவ சமூகத்திலே கை கூப்பி நிற்கிற என் பிள்ளைகள் உலக மனுஷனிடத்துல கையேந்தாதபடிக்கு இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மெய்யான செல்வங்களையும் நீதியையும் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணு சுவாமி. சிநேகத்தாலே நான் உங்களை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே அவர்களை இழுத்துக் கொண்டேன் என்று சொன்னேன். தேவ அன்புக்குள்ளே அவர்களை இழுத்துக் கொள்ளும், பரிசுத்த ஜீவியத்திற்குள்ளே அவர்களை இழுத்துக் கொள்ளும் சுவாமி. இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ் அத்தனையும் தாரும். என்ன நடந்தாலும் இனி நிதானம் உள்ளவர்களாய் இவர்களை மாற்றுவீராக. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஞானமாய் என் பிள்ளைகள் டிசிஷன் எடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கட்டும், வாபஸ் வாங்க வேண்டிய வழக்குகளை வாபஸ் வாங்கட்டும். என் பிள்ளைகள் மன்னிப்பின் தேவனால சுதந்திரிக்கப்பட்டவர்கள், அவருடைய மனப்பூர்வமான சிநேகத்திற்கு பாத்திரவான்கள் என்பதை இதன் நிமித்தம் உமக்கு உறுதி செய்வார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
மனம் திரும்ப செய்த ஸ்நேகம், ஆறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம் காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அரைந்திடாமல் சிநேகிதனை என்றழைத்த சிநேகம் காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அரைந்திடாமல் சிநேகிதனை என்றழைத்த சிநேகம் அது மேலான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் அது மேலான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் நினைத்த சிநேகம் கண் இழந்த பலன் இழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம் நினைவே போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம் நினைவே போகாமல் திசை மாறி ஓடிய பயன்படுத்திய ஸ்நேகம் அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம் எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம்